Honorable Shanmugam Kugadasan, you have 9 minutes.
மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, 2025 ஆண்டுக்கான பாதுகாட்டின் மீதான விவாதத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சு தொடர்பாக எனது கருத்துக்களை இந்த அவையில் எடுத்துரைக்க விளைகின்றேன். இன்று உலக பொருளாதாரத்தை விவசாயத்துறை, கைத்தொழில் துறை, சேவைகள் துறை என பிரித்து பார்க்கலாம். பொருளியல் அறிஞரான டேவிட் ரிக்கார்டோ தனது ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின்படி உலகில் உள்ள நாடுகள் குறைந்த உற்பத்தி செலவுடன் சிறப்பாக உற்பத்தி செய்யக்கூடிய துறைகளில் தத்தமது வளங்களை ஒதுக்கீடு செய்வதன் மூலம் குறித்த உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி அடைவதோடு அதனை கட்டற்ற சந்தையில் புறநாடுகளுடன் பரிமாற்றம் செய்வதன் மூலம் இருபகுதியினரும் நன்மையடைய முடியும் என கூறினார். இந்த அடிப்படையில் சில நாடுகள் விவசாய உற்பத்திகளை மேற்கொள்ளும் நாடுகளாகவும் இன்னும் சில நாடுகள் கைத்தொழில் உற்பத்தியினை மேற்கொள்ளும் நாடுகளாகவும் மாறிவிட்டன. விவசாய உற்பத்திகளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குறைவாகவும் கைத்தொழில் உற்பத்திகளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அதிகமாக உள்ளது. இதனால் ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின் அடிப்படையில் கைத்தொழில் உற்பத்திகளை மேற்கொண்ட நாடுகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக மாறிவிட்டன. விவசாய உற்பத்தியை முதன்மையாக கொண்ட நாடுகள் குறைவிருத்தி நாடுகள் கொண்ட நாடுகளாக மாறிவிட்டன. எனவே நாமும் கைத்தொழில் துறையினை முதன்மையாக கொண்ட நாடாக மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த சூழலில் இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதுகாட்டில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சுக்கு மீண்டெழும் செலவுக்காக 4.8 பில்லியன் ரூபாவும் மூலதன செலவுக்காக 8.6 பில்லியன் ரூபாவும் மொத்தமாக 13.4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 3.9 பில்லியன் ரூபாய் அதிகமானதாகும். இது வரவேற்கத்தக்கது. எனினும் இந்த ஒதுக்கம் கைத்தொழில்துறையினை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற நாட்டுக்கு போதுமானதல்ல. எடுத்துக்காட்டாக அழிவடைந்து செயற்பட முடியாத நிலையில் உள்ள நிலையில் காணப்படும் திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள கந்தளாய் சீனி ஆலையை மறுசீரமைப்பதற்கு இந்த பாதுகாட்டில் 26 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டை 10 மடங்காக அதிகரித்தால் கூட இந்த சீனி ஆலையை மீள செயற்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். எனவே ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கைத்தொழில்துறையின் பங்கை அதிகரிக்க வேண்டுமானால் இதில் உள்ள சவால்களையும் வாய்ப்புகளையும் பற்றி நாங்கள் விவாதிப்பது அவசியம். மேலும் உலகின் பிற நாடுகளின் வெற்றிகரமான நடைமுறையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு இலங்கைக்கான நடைமுறை தீர்வுகளை முன்வைக்க வேண்டும். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி முனைவோர் அபிவிருத்திக்காக தென்கொரியா, ஜெர்மனி முதலிய நாடுகள் தங்கள் பாதுகாட்டில் 5.7% தொகையை ஒதுக்குகின்றன. இந்த நாடுகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கென மேம்பாடு, தொழில்நுட்ப ஏற்பு, சிறிய மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான ஆதரவை வழங்குதல் ஆகியவற்றை முன்னுரிமையாக கொண்டுள்ளன. இதன் மூலம் அவை உலக அளவில் போட்டியிடும் திறன்மிக்க நாடுகளாக உயர்ந்துள்ளன. இதற்கு மாறாக இலங்கை துறையில் இத்துறைக்கான ஒதுக்கீடு பாதுகாட்டில் 0.3% உள்ளது. இந்த குறைந்த ஒதுக்கீடானது உலக அளவில் போட்டியிடும் நமது திறனை குறைத்து உள்நாட்டு தொழில்களின் வளர்ச்சியை தடுக்கிறது. மேலும் இந்தியா மற்றும் வியட்நாம் முதலிய நாடுகள் எண்மமயமாக்கல், பசுமை ஆற்றல் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி துறையில் புரட்சிகளை தொடங்கியுள்ளன. இந்த புரட்சிகள் அவர்களது பொருளாதாரத்தை மாற்றியமைத்து பெருமளவான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதோடு வெளிநாட்டு முதலீடுகளையும் ஈர்த்துள்ளன. இலங்கையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் துறை பல சவால்களை எதிர்கொள்கின்றது. 1. நிதி அணுகலின்மை. தொழில் முனைவோர் குறிப்பாக கிராமப்புறங்களில் தொழில் தொடங்க அல்லது விரிவாக்க கடன் அல்லது நிதி பெறுவதில் சிரமப்படுகின்றார்கள். பழைய தொழில்நுட்பம். நமது தொழில்கள் பழைய இயந்திரங்கள் மற்றும் செயல்முறைகளை நம்பியுள்ளன. இது உற்பத்தி திறனை குறைக்கின்றது. ஏற்றுமதி மாறுபாடின்மை. தேயிலை மற்றும் ஆடை போன்ற பாரம்பரிய ஏற்றுமதிகளை மட்டுமே நாம் நம்பியிருப்பது உலக சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு நம்மை பாதிப்படைய வைக்கின்றது. வினைத்திறன் மிக்க தொழிலாளர் பற்றாக்குறை. கல்வி நிறுவனங்களில் கற்பிக்கப்படும் திறன்களுக்கும் நவீன தொழில் தேவைகளுக்கும் இடையே பெரியதொரு இடைவெளி உள்ளது. இந்த சவால்களை சமாளிக்க பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்திக்காக பாதுகாட்டில் குறைந்தது 5% நிதியாவது ஒதுக்கப்பட வேண்டும். இந்த நிதியானது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, தொழில்நுட்ப மேம்பாடு, சிறிய மற்றும் நடுத்தர தொழில்களை ஆதரவுக்காக பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக எண்மமயமாக்கல். இந்தியாவின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை போல தொழில்களை நவீனமயமாக்கி திறனை மேம்படுத்த வேண்டும். பசுமை ஆற்றல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வதன் மூலம் உற்பத்தி செலவை குறைத்து உலகளாவிய நிலைத்தன்மையை போக்குகளுடன் இணைய வேண்டும். ஏற்றுமதி மாறுபாடு, தகவல் தொழில்நுட்ப சேவைகள், மருந்து உற்பத்தி மற்றும் வேளாண்மை சார்ந்த உற்பத்திகள் முதலிய உயர்மதிப்புள்ள தொழில்களை ஊக்குவிக்க வேண்டும். நிதி அணுகலை மேம்படுத்துதல், தொடக்க நிறுவனங்கள் மற்றும் சிறிய நடுத்தர தொழில்களுக்கு ஒரு தனி நிதியை உருவாக்க வேண்டும். குறைந்த வட்டி கடன் மற்றும் நிதியுதவிகளை வழங்க வேண்டும். பன்னாட்டு நிதி நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில்நுட்ப உதவி மற்றும் நிதியுதவியை வழங்க வேண்டும். திறன்பு மேம்பாடு, பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழிற்கல்வி நடுவங்களோடு இணைந்து தொழில் சார்ந்த பாடத்திட்டங்களை வடிவமைக்க வேண்டும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு இடையான இடைவெளியை குறைப்பதற்கு பயிற்சி திட்டங்கள் தொடங்க வேண்டும். பொது தனியார் கூட்டு முயற்சிகள், அரசாங்கம் மற்றும் தனியார் கூட்டுத்துறை இடையே கூட்டு முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும். இதற்கு முதன்மையான தொழில்களில் புதுமையை ஊக்குவிக்கும். அடுத்து அரச தொழில் முயற்சிகளை எடுத்துக்கொள்வோமானால் இவை நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் முதன்மையான பங்கை வகிக்கின்றன. எடுத்துக்காட்டாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கல், வறுமை ஒழிப்பு மற்றும் நிதி உறுதித்தன்மை ஆகியவற்றில் வளரும் நாடுகளில் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் முக்கிய பங்கை ஆற்றுகின்றன. இலங்கையில் அரசு நிறுவனங்கள் இரண்டாம் உலக போர்க்காலத்தில் இன்றியமையாத பொருட்களை வழங்கும் நோக்குடன் உருவாக்கப்பட்டன. நம் நாட்டில் அரசுக்கு சொந்தமான 527 பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன. முறையற்ற அரசியல் நியமனங்கள், அதன் விளைவான வினைத்திறனற்ற மேலாண்மை, அளவுக்கு அதிகமான ஊழியர் நியமனங்கள், தேவையற்ற செலவுகள், ஊழல், நடைமுறைக்கேற்ற மறுசீரமைப்பு இன்மை முதலிய காரணங்களால் இந்த பொதுத்துறை முயற்சிகள் நட்டத்தில் இயங்குகின்றன. அரசு மற்றும் தனியார் பங்குடைமை முயற்சிகளை உருவாக்குதல், சரியான அளவில் மறுசீரமைப்பு செய்தல், கூட்டுறவு மேலாண்மையை ஊக்குவித்தல், எண்மமயமாக்கல், தேவையற்ற செலவுகளை குறைத்தல், தொடர்ச்சியான கணக்காய்வு மற்றும் கண்காணிப்புகள் முதலியவற்றின் மூலம் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணலாம். தெற்காசியாவில் புத்தாக்கம் மற்றும் தொழில் முயற்சிகளுக்கான அமைவிட நிலையமாக மாறுவதற்கு இலங்கைக்கு சிறப்பான ஆற்றல்கள் உள்ளது. பிற நாடுகளின் வெற்றிகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு நமது குறைபாடுகளை சரி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்கும், ஏற்றுமதியை அதிகரிக்கும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஒரு துடிப்பான தொழில்துறையை உருவாக்க முடியும். கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அது நம் நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நமது இளைஞர்களுக்கு பெரிய கனவுகளை காணவும் அவர்களின் வேட்கைகளை அடையவும் வாய்ப்பு அளிக்கும். இறுதியாக இந்த முன்மொழிவுகளை செய்வதில் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். செழிப்பானதும் புதுமையானதும் உலகளாவிய போட்டித்தன்மை கொண்டதுமான இலங்கையை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.